இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
அவர் கர்த்தரன் மேய்ப்பராயிருப்பதினாலே காட்சினால் அடைவதில்லை.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாய் தாகத்தோடு வந்திருக்கக்கூடிய அனைவரோடு கூட உங்களுடைய வார்த்தையை நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது, நீதிமொழிகளில் உள்ள முத்துக்கள். நீதிமொழிகள் புத்தகம் வேதாகமத்தில் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த நீதிமொழிகளை நாம் படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் நீதிமொழிகளில் உள்ள ஒரு சில முத்துக்களை இந்த நாளில் கூட நாம் படிக்க போகின்றோம். ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 7 வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஞானவானாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவையும் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி என்ன என்று பார்க்கும் பொழுது, வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே அநேக ஞானமான வார்த்தைகள் அடங்கி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நான் வாசிக்கின்றேன் 1 வசனத்திலிருந்து, தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இந்த நீதிமொழிகளை எழுதியவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, அநேகர்கள் இதை எழுதினார்கள் என்று பார்க்கிறோம். அதிலே சாலமோனும் மிக பங்கை அவர் வகிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் சாலமோனும் எழுதியிருக்கிறார். இதிலே அநேக நீதிமொழிகளை சாலமோன் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். 2 வசனம், எதற்காக இந்த நீதிமொழிகளை படிக்க வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது 2 வசனம் 3 வசனம் நமக்கு பதில் அளிக்கின்றது. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இந்த நீதிமொழிகள்ல என்ன இருக்கு என்று நாம் பார்க்கும் பொழுது, முத்துக்கள் இருக்கிறது. என்னென்ன முத்துக்கள் இருக்கிறது? விவேகம் என்று சொல்லக்கூடிய முத்து இருக்கிறது, நீதி என்று சொல்லக்கூடிய முத்து இருக்கிறது, நியாயம் என்று சொல்லக்கூடிய முத்து இருக்கிறது, நிதானம் என்று சொல்லக்கூடிய முத்து இருக்கிறது. அநேக முத்துக்கள், இதை தாண்டியும் அநேக காரியங்கள் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் இந்த நீதிமொழிகளை நீங்கள் படிக்க இவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 4 வசனம், இவைகள் பேதிகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல் யோசனையை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த நீதிமொழிகளில் அநேக புதை பொருள்கள் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நீதிமொழிகளை நீங்கள் வாசிக்க வாசிக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த நீதிமொழிகள் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதை தியானிக்க தியானிக்க நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று ஒரு சில முத்துக்களை நாம் பார்க்க போகின்றோம். நீதிமொழிகள் 23:17-18 நாம் வாசிக்கும் பொழுது சொல்கின்றது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய நமக்கு அநேக விதமான நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறது. தேவன் இதை செய்வார், அதை செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி என்றால் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை நிறைவேறும், எப்பொழுது என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், முடிவு உண்டு என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நீதிமொழிகள்ல நாம் அநேக காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கின்றது, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அது என்னென்ன என்று நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 23 நாம் தியானிக்க போகின்றோம். இன்று ஒரே ஒரு அதிகாரத்தை தியானிக்க போகின்றோம். அந்த அதிகாரத்தில் உள்ள முத்துக்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகின்றோம். சற்று சிந்தித்து பாருங்களேன், ஒரே ஒரு அதிகாரத்தில் எவ்வளவு முத்துக்கள் இருக்கும் என்றால், நீங்கள் நீதிமொழிகளுக்கு கூடிய எல்லா அதிகாரத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எத்தனை முத்துக்களை நீங்கள் கண்டு அறியலாம் என்பதை சற்று நீங்களே சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. இப்பொழுது நீதிமொழிகள் 23:1 நாம் வாசிக்கலாம். 1 நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சையாதை, அவைகள் கள்ள போஜனமாமேன். நீதிமொழிகள் 23 உள்ள முத்துக்களில் முதல் ஒன்றை நாம் படிக்கலாம். என்னவென்று பார்க்கும் பொழுது சொல்கின்றது, உணவை இச்சியாதே, உணவை இச்சியாதே என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீ ராஜாக்கள் முன்பதாக அமர்ந்தாலும் சரி, யாருக்கு முன்பாக அமர்ந்தாலும் சரி, உணவை நீ சாப்பிடும் பொழுது ஜாக்கிரதையாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்கின்றது, நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்று அநேகர்கள் போஜன பிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீதிமொழிகள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன் தொண்டையிலே கத்தியை வை. அப்படி என்றால் நீ அதிகமாய் சாப்பிட வேண்டாம், நீ சற்று உற்று பார், நீ எதை சாப்பிடுகிறாய், இதை சாப்பிட்டால் உன்னுடைய உடலுக்கு என்ன நடக்கும், இதை சாப்பிடுவதால் உன்னுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா இல்லையா என்பதை சற்று சிந்தித்து பார் என்று நீதிமொழிகள் 23 முதல் முத்து இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். உணவு ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது, அது உண்மைதான். ஆனால் அதே உணவை நாம் தவறாய் எடுத்துக்கொண்டால் அல்லது தவறான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் நம்முடைய உடலுக்கு அது தீங்காய் மாறுகிறது, நம்முடைய உடலை அது கெடுக்கின்றது. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் வைத்த முதல் ஒரு பரீட்சை என்ன என்று பார்க்கும் பொழுது உணவில் தான் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் நீங்கள் பூசிக்கலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை பறித்து இச்சித்து அவள் சாப்பிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்கின்றது, இச்சியாதே என்று சொல்கின்றது. ஆனால் அவள் அதை இச்சித்து அதை உண்டாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் நிச்சயமாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 6 ஒன் கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அநேக நேரங்களில் சாத்தான் என்ன செய்வான் என்று பார்க்கும் பொழுது அவன் ஒரு வன் கண்ணனாக இருக்கிறான். எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அதே போல இன்று நம்மையும் அவன் வஞ்சிக்கிறான். இந்த உணவை நீ சாப்பிடு, அந்த உணவை சாப்பிடு, இதை சாப்பிட்டால் இதில் அழகான சுவை உள்ளதாக இருக்கிறது என்று. ஆனால் நீதிமொழிகள் 23 முதல் முத்து என்ன சொல்கின்றது என்று பார்க்கும் பொழுது, உணவை இச்சியாதே, உணவை இச்சியாதே என்று சொல்கின்றதை பார்க்கிறோம். 2 முத்து என்ன என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 23:4-5 நாம் வாசிக்கும் போது, ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. சுய புத்தியை சாராதே. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது முத்து, நீதிமொழிகள் 23 சொல்லப்பட்டு இருக்கிற முத்து என்னவென்று பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யவானாக பிரயாசப்படாதே. இன்று அநேகர்கள் இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவானாக வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், கோடீஸ்வரனாக வேண்டும் என்று அவர்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்கள். இரவும் பகலும் உழைக்கிறார்கள். சாப்பிட நேரமில்லாமல், குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்க நேரமில்லாமல், அநேக கடினமாய் அவர்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீதிமொழிகள் 23 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இரண்டாவது முத்து என்ன என்று பார்க்கும் பொழுது, ஐஸ்வர்யவானாக நீ இச்சையாதே, ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று நீ விரும்பாதே. ஏனென்றால் அது கழுகை போல ஒரு நாள் உன் வாழ்க்கையிலே இருந்து பறந்து போய்விடும். உன் இளமை காலத்திலே நீ அதிகமாக கடினமாக உழைத்து உழைத்து சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து அது ஒரு நாள் உன்னை விட்டு கடந்து போனால் எப்படி இருக்கும்? ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு பணம் முக்கியம்தான், ஐஸ்வர்யம் முக்கியம்தான், ஆனால் போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:10-11 வாசிக்கும் பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர்கள் அந்த பணத்தை இச்சித்து அந்த பணத்தை சம்பாதிக்க பாவமான வழியிலே சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் ஐஸ்வர்யவானாக விரும்பதே, நான் பணக்காரனாக வேண்டும் என்று நினைக்காதே. ஏனென்று பார்க்கும் பொழுது வேதவசனம் சொல்கின்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவரே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவார். நீங்கள் அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, உண்மை உத்தமமா உங்களுடைய வேலையில் ஜாகிரதையா இருக்கும் பொழுது, உங்களுடைய செல்வத்தையும் சரி உங்களுடைய பணத்தையும் சரி அவர் அதிகரிப்பார். ஆனால் நீங்கள் நான் பணக்காரனாக வேண்டும் பணக்காரனாக வேண்டும் என்று மனதிலே சொல்லிக்கொண்டு யாரிடமும் பேசாமல், உலகத்திடமும் பேசாமல், பணம் பணம் என்று நீங்கள் ஓடிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் தேவனை விட்டு தொலை தூரத்தில் இருப்பீர்கள், உங்களுடைய குடும்பத்தை விட்டு தொலை தூரத்தில் இருப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தொலை தூரத்தில் கடந்திருப்பீர்கள். ஆகையால் தான் நீதிமொழிகள் இரண்டாவது முத்து சொல்லக்கூடியது, நீ ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்பாதே. விருப்பம் வேண்டாம், ஆண்டவரின் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 3வது முத்து என்ன என்பதை பார்க்கலாம். நீதிமொழிகள் 23:9 மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். சில நேரங்களில் ஞானம் அதிகமாக இருக்கிறது என்று அதை நாம் யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுவோம். உதாரணத்துக்கு ஒருவருக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்றால் அவர்களிடம் ஆங்கிலம் பேசினால் அவர்கள் எவ்வாறு புரிந்து கொள்வார்கள்? நிச்சயமாகவே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. நீங்கள் எவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேசினாலும், நீங்கள் சத்தமாக பேசினாலும் அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது. என்றால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அதே போலவே வேதம் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே. மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே. அநேக நேரங்களில் நாம் வேண்டுமென்றே பிறருக்கு முன்பாக நாம் செவிகள் சாய்க்க நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவானே. ஒன்றும் தெரியாத மனிதர்களிடம் நீங்கள் பேசும் பொழுது அவர்கள் நிச்சயமாகவே உங்களை அசட்டை பண்ணுவார்கள். மிகவும் முக்கியமாக மூடனுடைய செவிகள் கேட்க நாம் பேசக்கூடாது என்று பார்க்கிறோம். அதுதான் சங்கீதம் 1:1 சொல்கின்றது, நீங்கள் நிச்சயமாகவே பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காரக்கூடாது, துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அதை தான் வேதம் நமக்கு புகட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த முத்தையும் நீதிமொழிகள் 23 சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நாம் என்ன பேசுகிறோமோ, அதை யாரிடம் பேசுகின்றோமோ என்பதில் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்று பார்க்கும்போது சில நேரங்களில் நம்முடைய நாவை நாம் அடக்கிக் கொள்வோம் என்றால், காத்துக் கொள்வோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் பல ஆபத்துகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று நாம் பார்க்கிறோம். 4வது முத்து என்ன என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 23:10-11 பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே, அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். 4வது முத்து என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. பிறருடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் பிறருடைய பொருளை பார்த்து இச்சிப்போம். பிறருடைய பொருளை குறித்து யாம் யோசித்து அது நமக்கு வேண்டும் வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பிறருடைய நிலத்தை நீ அபகரித்து கொள்ளாதே. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விதவைமார்கள் தாய்மார்களுடைய நிலத்தை அபகரித்து கொள்ளாதே. அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் அநேகர்கள் அநேகர்களை ஏமாற்றுகின்றார்கள். குறிப்பாக அவர்களுக்கு யாரும் இல்லை என்று தெரிந்து விட்டதா அவர்களை ஒடுக்குகின்றார்கள், ஏமாற்றுகின்றார்கள். ஆகையால் தான் நீதிமொழிகள் 23:4 முத்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், பிறருடைய நிலங்களை அபகரித்து கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 146:9 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் நியாயம் செய்கிறார், துன்மார்க்கர்களை அவர் அடிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நிச்சயமாகவே நாம் யாருடைய பொருள் மேல் ஆசைப்படக்கூடாது, அது நமக்கு வேண்டும் என்று நினைக்க கூடாது. பிரியமானவர்களே, 5வது முத்து என்ன என்பதை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 23:13 23:13 பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. 5வது முத்து என்ன என்று பார்க்கும் பொழுது, பிள்ளையை கண்டித்து வள, பிள்ளையை கண்டித்து வள என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் பிள்ளையை நாம் கண்டிப்பது கிடையாது. அவர்களுக்கு அநேக செல்லங்களை கொடுத்து, கேட்பதெல்லாம் கொடுத்து, அவர்கள் ஆண்டர் விட்டு வழிவகி போக நாமே ஒரு பெரிய காரணமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகையால் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எபேசியர் 6:1-4 நாம் வாசிக்கும் பொழுது, பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்கத்தக்கதாக பிள்ளைகள் வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை பெற்றோர்கள் கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏனென்று பார்க்கும் பொழுது அவர்கள் சரியான பாதையில் நடந்தால் அவர்கள் வயதான பிறகும் அந்த பாதையிலே அவர்கள் இருப்பார்கள். ஆத்துமாவை நீங்கள் இந்த பாதாளத்திலிருந்து தப்பித்து பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 23:6 முத்து என்ன என்பதை நாம் பார்க்கலாம். 15:16 என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னில் என் இருதயம் மகிழும், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்தெரியங்கள் மகிழும். 6வது முத்து என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய இருதயமும் நம்முடைய நாவும் ஞானத்தை பேச வேண்டும். நம்முடைய இருதயமும் நம்முடைய நாவும் ஞானத்தை பேச வேண்டும். அதாவது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதையே நாம் செய்து வேண்டும் என்று நினைக்கிறோம். இருதயத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்கும் என்றால் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இருதயத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள் தான் நம்முடைய வாயிலே வார்த்தைகளாக புறப்படுகின்றது என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5:8 நாம் வாசிக்கும் பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மிகவும் சுத்தமுள்ளதாக பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோப் 3:10 நம்முடைய நாவை நாம் அடக்க வேண்டும், நாவை அடக்காவிட்டால் அது பெரிய ஆபத்திலே போய் நம்மை கொண்டு போய் விடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்தை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய நாவை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? சற்று உங்களை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, 7வது முத்தை நாம் பார்த்து இன்றைக்குரிய செய்தியை நாம் முடிக்கலாம். நீதிமொழிகள் 23:17-18 உன் மனதை பாவிகள் மேல் போராமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆரம்பத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை படித்தோம். இப்பொழுது முடிவு உண்டு என்று கேட்கும் பொழுது இதற்கு முன்பாக இருந்த இத்தனை வசனங்களை நாம் வாசித்தோம். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 7 காரியங்களை நாம் கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்றால் 7வது காரியம் என்ன, 7வது முத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, போராமை கொள்ளாதே. யார் மேல் போராமை கொள்ளக்கூடாது? நாம் துன்மார்க்கு மேல் போராமை கொள்ளக்கூடாது. அநியாயமாய் பணத்தை சம்பாதித்து வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுது. அநேக நேரங்களில் அவர்களை பார்த்து அவர்கள் சத்தியத்தில் இல்லையே, ஆண்டவரை பின்பற்றாமல் இருக்கிறார்களே, அவர்கள் வேலை செய்கிறார்களே, ஆனால் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரே என்று நாம் பொறாமை கொள்ளக்கூடாது, அவர்களை பார்த்து சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் பெரிய மகர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இந்த ஏழு முத்துக்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையில உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை தனது காப்பம் ஸ்தோத்திரிக்க, இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இதை ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருந்து நீ நடத்தும் அடியாய் சொல்லிக்கிறேன்ப்பா, கூட இருந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-3231. எங்கள் இமெயில் முகவரி bibleat awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இங்கு இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsacsudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்